வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிரூஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னைப் போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். வாமன அவதாரம். பாற்கடலை கடைந்த காலத்திலிருந்து தேவர்களும் அசுரர்களும் கலவரத்தில் ஈடுபட்டு கொண்டே இருந்தனர். அசுரர்கள் அமிர்தம் அனைத்தையும் திருட முயன்றதன் காரணமாக அதை முழுவதுமாக இழக்க நேரிட்டதால் ஏற்பட்ட பிரச்சினை நீடித்து கொண்டே இருந்தது. வெற்றியானது தேவர்கள் அசுரர்கள் இருவரிடத்திலும் மாறிக்கொண்டே இருந்தது. தோற்கடிக்கப்பட்டவர் பின்னர் ஒரு சாதகமான நேரத்தில் போர் புரிந்து வெற்றியை தமதாக்கினர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான தொடர்ச்சியான வெறுப்பு, போரின் துன்பம் மற்றும் இறப்பு காரணமாகவும் போரின் பயம் காரணமாகவும் மூன்று உலகங்களையும் சார்ந்தவர்கள் பாதிப்படைந்தனர். பிரகலாதனின் வெற்றிகரமான சனாதன ஆட்சியின் பின்னர் அவனது மகன் விரோச்சனன் அசுரர்களின் அரசனானான். விரோச்சனனின் மகன் மகாபலி அவனுக்கு பின் அரசனானான். தாத்தா பிரகலாதனின் மடியில் விளையாடி வளர்ந்த பலி தனது நிலத்தில் அமைதியை கொண்டு வந்த ஒரு சிறந்த தலைவன் என விளங்கினான். பிரகலாதனைப் போலவே பலி விஷ்ணுவின் சிறந்த பக்தனாக இருந்தான். பலி தனது தாத்தாவிடமிருந்தும் பின்னர் அவரது குருவும் அசுரர்களின் குருவுமான சுக்ராச்சாரியாரிடமிருந்தும் வேதங்களை கற்றுக்கொண்டான். அசுரர்கள் தங்கள் அரசனான பலியின் துணையுடன் துணிவுள்ளவர்களாகவும் தைரியமானவர்களாகவும் விளங்கினார்கள். முன்னர் வேறு இடங்களில் தஞ்சம் புகுந்த பல தலைவர்களும் கற்றறிந்தவர்களும் இப்போது பலியின் தலைமையின் கீழ் ஒன்று திரண்டனர். பலி தனது நிர்வாகத்தில் அறிஞர்களையும் ஞானிகளையும் அதிகாரிகளாக நியமித்தான். புகழ் பெற்ற ஞானம் மிகுந்த சுக்ராச்சாரியார் அவர்களின் குருவாக தொடர்ந்ததோடு பிரதான ஆச்சாரியாராகவும் அரசனின் தலைமை ஆலோசகராகவும் பணியாற்றினார். பலி தனது மந்திரிகள் மற்றும் தளபதிகளின் உதவியுடனும் தனது போர்ப்படைகளின் உதவியுடனும் உலகம் முழுவதையும் வெற்றி கொண்டார். இவ்வாறான தோற்கடிக்க முடியாத போர் வீரனான ராஜாவை யார் எதிர்க்க முடியும்? ஒரு சில மன்னர்கள் அவனது அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு சண்டையிடாமல் சரணடைந்தனர். வேறு சிலர் தங்கள் தோல்விக்கு பிறகு அவ்வாறு செய்தனர். இன்னும் சிலர் அவனது இராஜாங்கத்தை பாராட்டினர். இவ்வாறாக உலகம் முழுவதையும் கைப்பற்றிய பலி பேரரசன் ஆனான். பாதாள லோகம் மற்றும் பூமியின் பேரரசன் என்ற பதவி இருந்தும் பலி திருப்தியடையவில்லை. அசுரர்கள் சிலரின் செல்வாக்கின் காரணமாக பலி பேராசை அடைந்தான். சொர்க்கத்தையும் ஆள விரும்பினான். தனது குரு சுக்ராச்சாரியாரின் வழிகாட்டலின்படி இந்திரனின் இடத்தை பெறுவதற்காக பலி மூன்று உலகங்களுக்கும் அரசனாக வேண்டும் என்ற நோக்கத்தில் நர்மதா ஆற்றின் கரையில் ஒரு விஸ்வஜித் யாகத்தை செய்தான். பலி பின்னர் தான் அக்னி பகவானிடமிருந்து பெற்ற தெய்வீக தேரில் ஏறி சொர்க்கத்தின் தலைநகரான அமராவதியை முற்றுகையிட புறப்பட்டான். அவன் தனது தாத்தா வழங்கிய தாமரை மலர் மாலையை அணிந்திருந்ததோடு தனது குருவால் பரிசளிக்கப்பட்ட சங்கையும் கையில் வைத்திருந்தான். இந்திரனுக்கு பலியை தோற்கடிக்க முடியாது என்பது தெரிந்தது. தன்னுடைய குரு பிரகஸ்பதியின் வழிகாட்டுதலின்படி அவன் சொர்க்கத்தை கைவிட்டு வேறிடம் நாடி ஓடிச் சென்றான். பலி சொர்க்கத்தின் சிம்மாசனத்தில் ஏறி மூன்று உலகங்களுக்கும் அதிபதியானான். இந்திரனின் தாய் அதிதி அவனது தோல்வியால் வருத்தப்பட்டார். தனது கணவர் காஷ்யப முனிவரின் உதவியுடன் விஷ்ணு பகவானிடம் உதவி பெற சங்கல்பம் எடுத்தார். அதிதியின் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த விஷ்ணு பகவான் அவள் முன் தோன்றி அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். தனது மகன் இந்திரனை மீண்டும் சொர்க்கத்தின் மன்னனாக்க விரும்புவதாக அதிதி கூறினார். விஷ்ணு பகவான், பலி ஒரு மகாராஜா மற்றும் ஒரு சிறந்த தலைவன் என்றாலும் உனது பக்தி பலனளிக்காது போகாது. பலியின் பேராசை உனது மகனின் ஆட்சி காலத்தை குறைத்து விட்டதால் இந்திரனையும் தேவர்களையும் பாதுகாக்க நான் உனக்கு ஒரு மகனாக பிறப்பேன் என்றார். சில மாதங்களுக்கு பிறகு விஷ்ணு பகவான் தனது 6வது அவதாரமாக அதிதிக்கு ஒரு குழந்தையாக பிறந்தார். காஷ்யபரும் அதிதியும் ஆச்சரியத்துடன் பார்த்து நிற்க விஷ்ணு பகவான் தனது வடிவத்தை சுருக்கி மிக விரைவாக ஒரு குள்ளமான பிராமணராக மாறினார். வாமனன் என்று பெயர் கொண்ட இவர் இடுப்பில் அரை துணியுடனும் நீண்ட தலைமுடியுடனும் ஒரு கையில் மரக்குடையுடனும் மறுகையில் ஒரு கமண்டலத்துடனும் காணப்பட்டார். பலி மூன்று உலகங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் அவனது ஆசை தொடர்ந்து வளர்ந்தது. இன்னும் சக்தி வாய்ந்தவனாவதற்கு அவன் தனது குரு சுக்ராச்சாரியாரை நாடினான். அவரது வழிகாட்டலின்படி பெரிய யாகம் ஒன்றை நிகழ்த்தினான். யாகம் வெற்றி பெற அதை செய்பவர் யார் எதை கேட்பினும் அதை கொடுக்க வேண்டும். பரிசுகளை பெற காத்திருக்கும் மக்களின் வரிசையில் கடைசியாக குள்ள பிராமணரான வாமனர் நின்றார். அவர் ஒரு குள்ளனாக இருந்த போதிலும் அவர் தனது அழகை கொண்டு முழு இடத்தையும் ஒளிரச் செய்ததால் எல்லோரும் அவரை கவனித்தார்கள். வாமனரது முறை வந்தபோது பலியும் அவரது மனைவியும் அவரது கால்களை கழுவி யாக பாரம்பரியத்தை பின்பற்றினர். அதன் பின் பலி, மேன்மையான பிராமணரே, நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும்? நீங்கள் என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள், தயங்க வேண்டாம். நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். பசுக்கள், யானைகள், குதிரைகள், ரதங்கள், கிராமங்கள் எதுவாயினும் நான் தருவேன் என்றார். வாமனர் தலையை குறுக்காக அசைத்து கொண்டு, எனக்கு தேவையானது எனது கால்களால் அளவிட்டு எடுக்கும் 3 அடி நிலம் மட்டுமே என்றார். வாமனரின் தாழ்மையான கோரிக்கையால் பலி மிகவும் ஏமாற்றமடைந்தான். நான் உங்களுக்கு ஒரு முழு கண்டத்தையே வழங்க தயாராக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் விரும்புவது 3 காலடி நிலம் மட்டுமே என்று பலி ஏளனமாகச் சிரித்தான். பின்னர், நீங்கள் விரும்பியவாறே அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். அந்த கணத்தில் சுக்ராச்சாரியார் பலியின் குறிக்கோளுக்கு ஏதோ தடை வருவதை உணர்ந்தார். தானத்தை வழங்குவதற்காக நீரை தாரை வார்ப்பதற்கு கமண்டலத்தை கையில் எடுத்து கொண்ட பலியை அவர் தடுத்தார். பலியை ஒரு பக்கத்துக்கு இழுத்த சுக்ராச்சாரியார், நிறுத்து, இந்த குள்ள பிராமணருக்கு பின்னால் ஒரு திட்டம், ஒரு சதி உள்ளது என்று எனக்கு தென்படுகிறது. அவர் உண்மை தோற்றம் பார்ப்பதற்கு தெரியும் தோற்றமல்லவே, இதானத்தை கொடுக்காதே என்றார். அதற்கு பலி, இப்போது எதுவும் செய்ய முடியாது, நான் என் வார்த்தையை கொடுத்து விட்டேன். ஒரு பொதுவான ஏமாற்றுக்காரனைப் போல பிரகலாதனின் பேரனான பலி நடக்க முடியுமா? அத்தோடு யாக விதிப்படி எவர் எதை கேட்டாலும் அதை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா என்றான். இந்த சிறிய வாமனர் வேறு யாரும் அல்ல, மூன்று உலகங்களை தக்க வைத்துக் கொள்ளும் விஷ்ணு பகவானே இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் உதவ மாறுவேடத்தில் வந்திருப்பதை சுக்ராச்சாரியார் தெரிந்து கொண்டார். தன் ஊகத்தை கூறி அவர் பலியை மீண்டும் எச்சரித்தார். ஆனால் தன்னிடமிருந்து எதையோ கேட்க தனது இறைவனே வந்துவிட்டார் என்பதை அறிந்து பலி மகிழ்ச்சி அடைந்தான். பலியை தனது சொந்த அழிவிலிருந்து தடுக்க முடியாததால் சுக்ராச்சாரியார் தன்னை ஒரு வண்டாக மாற்றிக்கொண்டு கமண்டலத்துக்குள் சென்று நீர் வழியும் துவாரத்தை அடைத்தார். இதனால் கோரிக்கையை நிறைவேற்ற பலி தண்ணீரை தாரை வார்க்க முடியாதிருந்தது. வாமனராக வந்த விஷ்ணு பகவான் நிலைமையை கண்டார். அவர் ஒரு தர்ப்பையை எடுத்து அதனை கமண்டலத்தின் வாயிலுள்ள துவாரத்தினூடாக செலுத்தினார். அது சுக்ராச்சாரியாரின் கண்களில் ஒன்றை காயப்படுத்தியது. இதனால் வண்டாக இருந்த சுக்ராச்சாரியார் வெளியேறியவுடன் கமண்டலத்திலிருந்து நீர் வெளியேறியது. அந்த நீரை கையில் எடுத்துக்கொண்ட பலி, எல்லா பிராமணர்களிலும் மேலான வாமனரே, இந்த நீரை தாரை வார்த்து நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். உங்கள் கால்களால் அளந்து நிலத்தை எடுத்து கொள்ளுங்கள் என்றான். சுக்ராச்சாரியாரை தவிர மற்றெல்லோரும் ஆச்சரியப்படும்படி வாமனர் வளர ஆரம்பித்தார். வாமனர் தான் கேட்ட மூன்று அடிகளை தனது கால்களால் அளவிடத் தொடங்கிய போது பலியும் மற்றவர்களும் திகைத்து போனார்கள். முதல் அடியினால் அவர் பூமி முழுவதையும் பாதாளத்தையும் அளந்தார். தனது இரண்டாவது அடியினால் சொர்க்கத்தை அளந்தார். பின்னர் வாமனர் பலியிடம், நீங்கள் எனக்கு மூன்று அடி இடம் தருவதாக வாக்குறுதி அளித்தீர்கள். உங்களுடையதாக இருந்த அனைத்து இடத்தையும் இரண்டே அடிகளால் அளந்து விட்டேன். எனது மூன்றாவது அடியை நான் எங்கே வைப்பது என்றார். இப்போது வாமனர் வேறு யாரும் அல்ல, விஷ்ணு பகவானே என்பதை உறுதிப்படுத்திய பலி, ஆண்டவரே, உங்களுடைய முன்னிலையில் நான் சிரம் தாழ்த்தி நிற்கிறேன். தயவு செய்து உங்கள் மூன்றாவது அடியை என் தலையில் வைத்து என் பேராசையிலிருந்து என்னை விடுவியுங்கள் என்றார். பகவான் விஷ்ணு புன்னகைத்து தனது மூன்றாவது அடியை பலியின் தலையில் வைத்தார். பகவான் விஷ்ணுவின் பாதத்தின் பெரும் அழுத்தத்தால் பலி கீழே பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான். இந்திரன் சொர்க்கத்தின் சிம்மாசனத்திற்கு மீண்டும் நியமிக்கப்பட்டார். இது அதிதிக்கு மகிழ்ச்சியை அளித்தது. தங்கள் ராஜ்யத்தை திரும்ப பெற்று தந்ததற்காக தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பலி அவரது உண்மையான பக்தனாக இருந்ததால் விஷ்ணு பகவான் அவனை ஆசீர்வதித்து அவன் விரும்பும் வரை பாதாள லோகத்தை ஆட்சி செய்வதற்கான உரிமையை வழங்கினார். பின்னர் விஷ்ணு பகவான் பலிக்கு அவன் விரும்பிய எதையும் கேட்க வாய்ப்பளித்தார். பலி விஷ்ணு பகவான் பகலிலும் இரவிலும் தனக்கு முன்னால் எப்போதும் இருக்க வேண்டும் என்றும் இதனால் அவரை தொடர்ந்து வணங்க முடியும் என்றும் கூறினான். நீ விரும்பிய வரத்தை வழங்கினேன், நீ என்னை எப்போதும் பார்ப்பாய் என்று கூறி வாமனராக இருந்த விஷ்ணு பகவான் மறைந்தார். அவரது வாக்குறுதியை காக்க விஷ்ணு பகவான் பலியின் வாய்க்காவலர் ஆனார். பலிக்கு இது தெரியவில்லை என்றாலும் எல்லா நேரத்திலும் பலிக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருந்தார். லக்ஷ்மி தேவி மற்றும் தேவர்கள் அனைவரும் வைகுந்தத்தில் விஷ்ணு பகவான் இல்லாததனால் மிகவும் வருந்தினர். என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்ட லக்ஷ்மி தேவி ஒரு சாதாரண பெண்ணாக மாறுவேடம் தரித்து பலியை காணும் நோக்கத்துடன் பாதாள லோகத்திற்கு விஜயம் செய்தார். அவர் பலியிடம், மேன்மை தங்கிய அரசே, என் கணவர் வேலையின் நிமித்தம் என்னிடமிருந்து விலகி இருக்கிறார். அவர் வீட்டில் இல்லாததனால் எனக்கு பாதுகாப்பு தேவை. உங்கள் ராஜ்யம் பாதுகாப்பான இடம் என்று அறிந்தேன், தயவு செய்து எனக்கும் பாதுகாப்பு கொடுங்கள் என்றார். அவளுடைய வார்த்தைகளால் மனமிரங்கிய பலி, பெண்ணே, நீ எனக்கு ஒரு சகோதரி போன்றவள், தயவு செய்து வந்து என் அரண்மனையில் தங்கியிரு, நீ விரும்பும் வரை இங்கேயே இருக்கலாம் என்றான். அவர் பலிக்கு நன்றி கூறி பாதாள லோகத்தில் உள்ள அரண்மனையில் வசிக்கத் தொடங்கினார். செல்வத்தின் தெய்வம் பாதாள லோகத்தில் இருந்ததால் அது மிகவும் வளமான இடமாக மாறியது. அங்கு வாழும் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். பலியின் ராஜ்யம் செழித்தோங்கியது. ஒரு நாள் பலி தனது சகோதரி ஆத்மார்த்தமான பிரார்த்தனையில் ஈடுபட்டிருப்பதை கண்டான். உடனே, நீ எதற்காக பிரார்த்திக்கிறாய் என்று கேட்டான். அவள், என் சகோதரரே, உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியமான ஆயுள் நிறைந்த வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்றார். பலி மிகவும் மகிழ்ச்சியுடன், என் சகோதரியே, நீ என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேள், நான் அதை உனக்கு தவறாமல் தருவேன் என்று கூறினான். அவள் புன்னகைத்து, சகோதரரே, என் கணவரை திரும்ப என்னுடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன், அதுவே எனது வேண்டுதல் என்றார். பலி ஒரு குழப்பமான பார்வையுடன், உன் கணவரையா என்று கேட்டான். அவர் மீண்டும் புன்னகைத்து வாய்க்காவலரை சுட்டி காட்டி, அவரே என் கணவர் என்றார். என்ன நடக்கிறது என்பதை பலியால் விளங்கிக் கொள்ள முடியாவிடனும் தன்னுடைய வார்த்தையை மீறாமல், ஆம், நீ அவரை திரும்ப அழைத்துச் செல்லலாம் சகோதரி என்றான். என்ன நடக்கிறது என்பதை பலி உணரும் முன்பு விஷ்ணு பகவானும் லக்ஷ்மி தேவியும் அவன் முன் தம் சுய உருவத்தில் தோன்றினர். இத்தனை நாட்களும் விஷ்ணு பகவான் தனது வாயில் காவலராக இருந்ததையும் அவரது சகோதரி என்று அழைத்தது லக்ஷ்மி தேவி என்பதையும் அறிந்த பலி அதிர்ச்சியடைந்தான். அவன் அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். விஷ்ணு பகவான், நீ கேட்டபடி உன் அன்பு என்னை இங்கு கட்டி வைத்தது. நான் அளித்த வாக்குறுதியின்படி இரவும் பகலும் நான் உன் கண்களுக்கு முன்னாலேயே இருந்தேன் என்றார். விஷ்ணு பகவானை அறியாமல் அவரிடமிருந்து விலக்கி வைத்ததற்காக பலி லக்ஷ்மி தேவியிடம் மன்னிப்பு கோரினான். லக்ஷ்மி தேவி, பலி, இது உனது தவறு அல்லவே, இதுவே என் கணவருடைய நடத்தை. தனது பக்தர்கள் உணராவிட்டாலும் கூட அவர் எப்போதும் இரவு பகலாக அவர்களுடனேயே வீற்றிருப்பார் என்றார். விஷ்ணு பகவானும் மற்றும் லக்ஷ்மி தேவியும் வைகுந்தத்திற்கு திரும்பினர். பலி மிகவும் நேர்த்தியாக தான் விரும்பியவரை பாதாள லோகத்தை ஆட்சி செய்து பின்னர் தனது இறைவனின் காலடியில் மோக்ஷமடைந்தான். ஓம் நம சிவாய. ஓம் ஸ்வரூபா ஸ்வா ஸ்வா பவ நமோ நமஹா.